நேஷனல் எனர்ஜி கேரண்டி எனப்படும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி தொடர்பிலான தனது கொள்கையினை அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சக்தி பயன்பாடு தொடர்பில் பெரியதொரு மாற்றத்தினை இது கொண்டுவரும் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
This is a national energy guarantee that will ensure that we have affordable power, that it is reliable, we keep the lights on and we can afford to keep them on, and that we meet our international commitments under the Paris Agreement to cut our emissions. In other words, it delivers affordability, reliability and responsibility.
அரசின் இத்திட்டத்தின்படி 2020 முதல் அடுத்து வரும் 10 ஒவ்வொரு குடும்பமும் வருடத்திற்கு $115 வரை தமது மின் கட்டணத்தில் சேமிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ளது. அத்துடன் தனியார் நிறுவனங்கள் நுகர்வோருக்கு ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை வழங்கவும், அதேவேளை எரிவாயு ஏற்றுமதி செய்வதற்கு முன்னர் ஆஸ்திரேலியர்களுக்கு தாராளமாக வழங்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட இது வழி செய்வதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றி எனர்ஜி மினிஸ்டர் ஜோஷ் ஃபிரெடன்பர்க் இவ்வாறு தெரிவித்தார்.
It means no subsidies, no taxes, no trading systems. And what it does do is it creates a more reliable, affordable energy system which helps us meet our international commitments.
அரசின் நேஷனல் எனர்ஜி கேரண்டி கொள்கைப்படி மொத்த மின் உற்பத்தியில் 64.72% நிலக்கரி மற்றும் எரிவாயு மூலம் கிடைப்பதாக கூறும் எதிர்க்கட்சியின் மின்சக்தி தொடர்பிலான பேச்சாளர் மார்க் பட்லர் 50% மேலான சக்தி புதுப்பிக்கத்தக்க உற்பத்தியாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார்.
Australia should have at least 50% of its electricity delivered by renewable energy by 2030. We've said that there are a range of mechanisms that can deliver that outcome.
நேற்று முன்தினம் மத்திய குயின்ஸ்லாந்து கடற்பகுதியில் மீன்பிடி படகொன்று கவிழ்ந்ததில் காணாமல் போன 6 மீனவர்களையும் தேடும் பணியில் விமானங்களும் படகுகளும் ஈடுபட்டுள்ளன. கடந்த திங்கள் அன்று படகு கவிழும்போது 7 பேர் படகில் இருந்ததாகவும், காணாமல் போன 6 பேரும் படகின் கீழ்த்தளத்தில் காணப்பட்டதாகவும், உயிருடன் மீட்கப்பட்ட ஒரே ஒருவரான ரூபன் மெக்டோனன் தெரிவித்துள்ளார். 12 கவிழ்ந்த படகின் பாகம் ஒன்றை பற்றியபடி தத்தளித்துக் கொண்டிருந்த அவரை அவ்வழியாக வந்த பெரிதொரு படகிலுள்ளோர் காப்பாற்றியுள்ளனர். இந்தோனேஷியா அகதிகள் தடுப்பு முகாமில் வாழ்ந்து வந்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் மரணமடைந்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு புகலிடம் தேடி வந்தபோது கடலில் வைத்து திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் இந்தோனேஷியாவில் உள்ள தடுப்பு முகாமில் வாழ்ந்து வந்த ஜோன்சன் யேசுதாஸ் ஜெயதேவ் என்ற தமிழ் இளைஞரே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். இதேவேளை ஜான்சன் யேசுதாஸ் ஜெயதேவ் ஒரு உண்மையான அகதி என UNHCR எனப்படும் அகதிகளுக்கான அமைப்பு இனங்கண்டிருந்த அதே நேரம் 3 நாடொன்றில் குடியமர்த்தப்படுவதற்காக காத்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இவர் இவ்விபத்தில் பலியாகியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் சபையில், அதாவது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் ஆஸ்திரேலியாவுக்கு அங்கத்துவம் கிடைத்துள்ளது. ஜெனீவாவை தளமாக கொண்ட 47 உறுப்பினர்களை கொண்ட மனித உரிமைகள் சபைக்கு ஆஸ்திரேலியா, காங்கோ ஜனநாயக குடியரசு உட்பட 15 நாடுகள் அடுத்த 3 சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளன.
The following 15 states having thus been elected members of the Human Rights Council for 3 term of office beginning on 1st January 2018. Afghanistan, Angola, Australia, Chile, the Democratic Republic of the Congo, Mexico, Nepal, Nigeria, Pakistan, Peru, Qatar, Senegal, Slovakia, Spain and Ukraine.
UNHRC-யில் அங்கத்துவம் பெற்ற முதலாவது பசிபிக் நாடு ஆஸ்திரேலியா என்றும், ஆஸ்திரேலியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றும் வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் இது பற்றி தெரிவித்துள்ளார்.
It's important for a country like Australia, an open liberal democracy committed to freedoms, the rule of law, democratic institutions and the international rules-based order, to play our part in promoting human rights around the world. There are a number of significant human rights crises at present in North Korea, in Syria and elsewhere, and Australia will bring a very principled and pragmatic voice to the discussions and the actions taken by the UN and member countries.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். நாட்டில் ஓரின சேர்க்கையாளர் திருமணங்களை அங்கீகரிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக நடைபெறும் அஞ்சல் வழி கருத்து வாக்கெடுப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை வரை 10.8 மில்லியன் பேர், அதாவது 3/3 மேற்பட்ட ஆஸ்திரேலியர்கள் பங்கெடுத்துள்ளதாக ஆஸ்திரேலிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது நாட்டில் வாக்களிக்க தகுதியானவர்களில் 67.5%. குறித்த அஞ்சல் வழி வாக்கெடுப்பு எதிர்வரும் நவம்பர் மாதம் 7 முடிவடைய உள்ளதால் இதுவரை தமது வாக்குச்சீட்டுகளை சமர்ப்பிக்காதவர்கள் அதனை தமக்கு அனுப்பி வைக்குமாறு புள்ளி விவரவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் ஓரின சேர்க்கையாளர் திருமணங்களை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்ற முடிவு நவம்பர் 15 காலை 11:30 வெளியிடப்படும். அமெரிக்கா உதவியுடன் இயங்கக்கூடிய படைகளின் கட்டுப்பாட்டில் சிரியாவில் உள்ள ரக்கா நகரம் வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2014 IS அமைப்பால் கைப்பற்றப்பட்ட பெரிய நகரங்களில் முதன்மையானது ரக்கா நகரம். இது 3 மேலாக அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கடந்த 2 சிரியா மற்றும் ஈராக்கில் தொடர்ந்து தோற்று வரும் IS அமைப்பிற்கு ரக்கா வீழ்ச்சியும் ஒரு தோல்வியாகவே இருக்கும் என கருதப்படுகிறது. இதேவேளை ரக்கா நகரின் வெற்றியானது IS அமைப்பினது முடிவின் ஆரம்பம் என வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் கருத்து கூறியுள்ளார்.
We are concerned that it will metastasize. We'll see pockets pop up elsewhere, so that's why the fight is not over. We have to continue to identify, seek out and neutralize ISIS fighters wherever they are.
தனது சக ஆண் ஊழியருக்கு நிகரான ஊதியம் தனக்கு வழங்கப்படாததால் பிரபல பெண் தொலைக்காட்சி தொகுப்பாளர் லீசா வில்கின்சன் தனது வேலையை ராஜினாமா செய்துள்ளார். சேனல் 9 தொலைக்காட்சியில் காலை நிகழ்ச்சியை கார்ல் ஸ்டீவனோவிக்குடன் இணைந்து லீசா வில்கின்சன் வழங்கி வந்த நிலையில் காலுக்கு 2 மில்லியன் ஊதியமும் லீசாவிற்கு 1.1 மில்லியன் ஊதியமும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவர் ஊதிய சமத்துவத்தை வலியுறுத்தி வந்தார். இந்நிலையில் அவருக்கு 1.8 மில்லியன் மட்டுமே வழங்க முடியும் என கூறப்பட்டுள்ள நிலையிலேயே லீசா வில்கின்சன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுவடைந்துள்ள நிலையில் லீசா வில்கின்சனின் ராஜினாமா சம்பவம் ஊடகத்துறையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை லீசா வில்கின்சனுக்கு சேனல் 10 புதிய நிகழ்ச்சியொன்று வழங்கப்பட்டுள்ளது. லீசாவின் இந்த ராஜினாமா பல பெண்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோர்டன் தெரிவித்துள்ளார்.
Good on you for following your principles. There are millions of Australian women who would have taken a small measure of comfort from your actions. I hope this morning, for the first time in 10 years, you enjoyed a well-deserved sleep in.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 78 அமெரிக்க சதங்கள், 120 இலங்கை ரூபாய் 37 சதங்கள், 50 இந்திய ரூபாய் 96 காசுகள், 1.06 சிங்கப்பூர் டாலர், 3.31 மலேசிய ரிங்கித். இனி விளையாட்டுச் செய்தி. நியூ சவுத் வேல்ஸ் மாநில ரக்பி ஸ்டேட் ஆஃப் ஆரிஜின் பயிற்சியாளராக தான் தெரிவானால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் முன்னாள் பிரபல வீரர்களை மீண்டும் அணியினுள் கொண்டு வருவேன் என பிரெட் ஃபிட்லர் தெரிவித்துள்ளார். பயிற்சியாளர் பதவிக்கு போட்டியிடும் நால்வரில் பிரெட் ஃபிட்லரும் ஒருவராகும். பிரெட் ஃபிட்லருக்கான நேர்முகத் தேர்வு 2 நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
Players with the potential to be great coming through than we've had for a long time. And I think some of the coaches in the past most likely haven't had the luxury of maybe the coach that's given the job next of, you know, having the Trebojevic's and Jack Birds and Cleary's and these sort of players.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 25 செல்சியஸ். அடிலேட் காலையில் ஆங்காங்கே பொழிந்து தெளிவாகும், 23 செல்சியஸ். மெல்பர்ன் மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 25 செல்சியஸ். ஹோபார்ட் மழை, தெளிவாகும், 23 செல்சியஸ். கன்பரா மழை வரும் அறிகுறியொன்று, 26 செல்சியஸ். சிட்னி அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 26 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மழை பெய்யும் சாத்தியமுண்டு, 25 செல்சியஸ். டாவின் மேகமூட்டமான காலநிலை 35 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.